ஓம் சாந்தி. 19/10/2024. இனிமையான குழந்தைகளே, எப்பொழுதும் குஷியில் இருந்தீர்கள் என்றால் நினைவின் யாத்திரை சகஜமாகிவிடும். நினைவின் மூலம்தான் 21 பிறவிகளுக்கு புண்ணிய ஆத்மாவாக ஆக முடியும். கேள்வி: உங்களின் அனைவரையும் விட நல்ல வேலைக்காரன் அல்லது அடிமை யார்? பதில்: இயற்கை சீற்றங்கள் மற்றும் அறிவியல் மூலமான கண்டுபிடிப்புகளாகும். அதன் மூலம் முழு உலகத்தின் அழுக்கும் சுத்தமாகிறது. இவை உங்கள் அனைவரையும் விட நல்ல வேலைக்காரன் அல்லது அடிமையாகும். அவை சுத்தம் செய்வதில் உதவியாளர்களாக ஆகின்றன. முழு இயற்கையும் உங்களுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யுத்த மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நின்று கொண்டல்ல, நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? உங்களுடைய சேனை எவ்வளவு நன்றாக இருக்கிறது! இது ஆன்மீக தந்தையின் ஆன்மீக சேனை என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீக தந்தையோடு யோகத்தில் மூழ்கி ராவணன் மீது வெற்றி அடைவதற்கு எவ்வளவு சகஜமான முயற்சி செய்ய வைக்கின்றார்! உங்களை மறைமுகமான போர் வீரர், மறைமுகமான மகாவீரர்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைகிறீர்கள். அதிலும் முதலில் இருப்பது தேக அபிமானம் ஆகும். பாபா உலகத்தின் மீது வெற்றி அடைய அல்லது உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்காக எவ்வளவு சகஜமான யுக்தியை கூறுகின்றார்! குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் தெரிந்திருக்கவில்லை. நீங்கள் உலகத்தில் அமைதியான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே அசாந்தி, துக்கம், வியாதி போன்றவற்றின் பெயர் அடையாளங்களே இருப்பதில்லை. இந்த படிப்பு உங்களை புதிய உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறது. பாபா கூறுகின்றார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, காமத்தின் மீது வெற்றி அடைவதன் மூலம் நீங்கள் 21 பிறவிக்கும் உலகத்தை வென்றவர்களாக ஆகிறீர்கள். இது மிகவும் சகஜமானதாகும். நீங்கள் சிவபாபாவின் ஆன்மீக சேனையாவீர்கள். ராமருடைய விஷயம் இல்லை, கிருஷ்ணருடைய விஷயமும் இல்லை. பரம்பிதா பரமாத்மாவைதான் ராமன் என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி அந்த ராமனுடைய சேனை போன்றவற்றை காட்டுகிறார்கள். அவை அனைத்தும் தவறாகும். ஞான சூரியன் உதித்தது, அஞ்ஞான இருள் அழிந்தது, அதாவது நீங்கியது என பாடப்படுகிறது. கலியுகம் காரிருளாகும். எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருக்கின்றன! சத்தியுகத்தில் இது நடப்பதில்லை. நீங்கள் தங்களுடைய ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபனை செய்தீர்கள் பாருங்கள். இதில் கை கால்கள் எதையும் பயன்படுத்துவதில்லை. இதில் தேக அபிமானத்திலிருந்து விடுபட வேண்டும். இல்லங்களில் இருக்கிறீர்கள் என்றாலும் கூட முதலில் நான் ஆத்மா, தேகம் அல்ல என்பதை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களாகி நீங்கள்தான் 84 பிறவிகளை அனுபவிக்கிறீர்கள். இது உங்களுடைய கடைசி பிறவியாகும். பழைய உலகம் அழிய வேண்டும். இதை புருஷோத்தம சங்கம யுகம், லீப் யுகம் என்று சொல்லப்படுகிறது. குடுமி சிறியதாக இருக்கிறதல்லவா? பிராமணர்களுடைய குடுமி புகழ் பெற்றதாகும். பாபா எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கின்றார்! நீங்கள் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து ராஜ்யத்தை அடைவதற்கு பாபாவிடம் இதை படிக்கிறீர்கள். குறிக்கோள் கூட முன்னால் இருக்கிறது. சிவபாபாவின் மூலம் நாம் இப்படி ஆக வேண்டும். ஆமாம் குழந்தைகளே, ஏன் ஆகக்கூடாது? தேக அபிமானத்தை மட்டும் விட்டுவிட்டு தங்களை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் அழிந்துவிடும். இந்த பிறவியில் தூய்மையாவதன் மூலம் நாம் 21 பிறவிகள் புண்ணிய ஆத்மாக்களாக ஆகின்றோம். பிறகு இறங்குவது ஆரம்பமாகிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நமக்குதான் 84 பிறவிகள் என்பதை தெரிந்துள்ளீர்கள். முழு உலகமும் வருவதில்லை. 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுபவர்கள் மற்றும் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் வருவார்கள். சத்தியுகம் மற்றும் த்ரேதாயுகத்தை பாபாதான் ஸ்தாபனை செய்கின்றார். அதை இப்போது செய்து கொண்டிருக்கின்றார். பிறகு துவாபர கலியுகம் ராவனுடைய ஸ்தாபனையாகும். ராவனுடைய சித்திரம் கூட இருக்கிறது அல்லவா? மேலே கழுதையின் தலை இருக்கிறது. விகாரமான குள்ளமான குதிரையாகிவிடுகிறார்கள். நாம் எப்படி இருந்தோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த உலகமே பாவாத்மாக்களின் உலகமாகும். பாவாத்மாக்களின் உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். புண்ணிய ஆத்மாக்களின் உலகம் 900,000 ஆரம்பமாகிறது. நீங்கள் இப்பொழுது முழு உலகத்தின் எஜமானர்களாக ஆகிறீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தார்கள் அல்லவா? ஸ்வர்கத்தின் ராஜ்யத்தை கண்டிப்பாக பாபாதான் கொடுத்தார். நான் உங்களுக்கு உலகத்தின் ராஜ்யத்தை கொடுக்க வந்துள்ளேன் என்று பாபா கூறுகின்றார். இப்போது கண்டிப்பாக தூய்மையாக ஆக வேண்டும். அதுவும் இந்த மரண உலகத்தின் கடைசி பிறவியில் தூய்மையாக ஆகுங்கள். இந்த பழைய உலகத்தின் விநாசம் முன்னால் தயாராக இருக்கிறது. அங்கே வீட்டில் இருந்து கொண்டே அழிந்துவிடும் அளவிற்கு அணுகுண்டுகள் போன்றவை தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வீட்டில் இருந்து கொண்டே பழைய உலகத்தை அழித்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். முழு உலகத்தையும் வீட்டில் இருந்து கொண்டே அணுகுண்டுகளை போட்டு அழித்து விடுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே யோக பலத்தின் மூலம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் யோக பலத்தின் மூலம் அமைதியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் அறிவியல் பலத்தின் மூலம் முழு உலகத்தையும் அழித்து விடுகிறார்கள். அவர்கள் உங்களுடைய வேலைக்காரர்கள், உங்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். பழைய உலகத்தை அழித்து விடுகிறார்கள். இயற்கை சீற்றங்கள் போன்ற இவை அனைத்தும் உங்களுடைய அடிமைகளாகின்றன. முழு இயற்கையும் உங்களுக்கு அடிமையாகிவிடுகிறது. நீங்கள் பாபாவோடு மட்டும் யோகத்தின் மூழ்குகிறீர்கள். எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மிகவும் அன்பான தந்தையை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும்! இதே பாரதம் முழுவதுமே சிவாலயமாக இருந்தது. சத்தியுகத்தில் சம்பூர்ண நிர்விகாரிகள் இருந்தார்கள். இங்கே சம்பூர்ண விகாரிகள் இருக்கிறார்கள். தீயதை கேட்காதீர்கள், கெட்ட விஷயத்தை கேட்காதீர்கள் என்று பாபா நமக்கு சொல்லியிருந்தார் என்ற நினைவு இப்பொழுது உங்களுக்கு வந்துள்ளது. வாயின் மூலம் பேசுவது கூடாது. நீங்கள் எவ்வளவு அழுக்கானவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். உங்களிடம் அளவு கடந்த செல்வம் இருந்தது. நீங்கள் ஸ்வர்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தீர்கள். இப்போது நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு பதிலாக நரகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிட்டீர்கள். இது கூட நாடகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 5,000 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தைகளாகிய உங்களை நான் மோசமான நரகத்திலிருந்து நீக்கி ஸ்வர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றேன். ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டீர்களா? நீங்கள் தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகுங்கள் என்று பரமாத்மா சொல்கின்றார் என்றால் நீங்கள் ஆக மாட்டீர்களா என்ன? கண்டிப்பாக விநாசம் ஆகும். இந்த யோக பலத்தின் மூலமாகத்தான் உங்களுடைய பல பிறவிகளுக்கான பாவம் அழியும். மற்றபடி அநேக பிறவிகளின் பாவம் அழிவதில் கொஞ்சம் நேரம் பிடிக்கும். குழந்தைகள் ஆரம்பத்திலிருந்து வந்துள்ளார்கள். 10% கூட யோகத்தில் நிலைத்திருப்பதில்லை. ஆகையினால் பாவம் அழிவதில்லை. புதிய புதிய குழந்தைகள் உடனே யோகிகளாக ஆகிவிடுகிறார்கள். எனவே பாவம் அழிந்து விடுகிறது. மேலும் சேவை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்போது நாம் திரும்பி செல்ல வேண்டும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபா அழைத்து செல்ல வந்துள்ளார். பாவாத்மாக்கள் சாந்திதாம் சுகதாமத்திற்கு செல்ல முடியாது. அவர்கள் துக்கதாமத்தில் இருக்கிறார்கள். ஆகையினால் இப்போது பாபா கூறுகின்றார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் பஸ்வமாகிவிடும். ஆக குழந்தைகளே, மலர்களாக ஆகிவிடுங்கள். தெய்வீக குலத்திற்கு கலங்கம் ஏற்படுத்தாதீர்கள். நீங்கள் விகாரிகளாக ஆகின்ற காரணத்தினால் எவ்வளவு துக்கமுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள்! இப்படி கூட நாடகத்தின் விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. தூய்மையாக ஆகவில்லை என்றால் தூய்மையான உலகாகிய ஸ்வர்க்கத்திற்கு வரமாட்டார்கள். பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது, கிருஷ்ணபுரியில் இருந்தீர்கள், இப்போது நரகவாசியாக இருக்கிறீர்கள். எனவே குழந்தைகளாகி நீங்கள் குஷியோடு விகாரங்களை விட வேண்டும். விஷம் குடிப்பதை உடனே நிறுத்த வேண்டும். நீங்கள் விஷத்தை குடித்து குடித்து வைகுண்டத்திற்கு செல்ல முடியும். நீங்கள் விஷத்தை குடித்து குடித்து வைகுண்டத்திற்கு செல்ல முடியுமா என்ன? இப்போது நீங்கள் லக்ஷ்மி நாராயணாக ஆவதற்கு தூய்மையாக ஆக வேண்டும். இவர்கள் இந்த ராஜ்யத்தை எவ்வாறு அடைந்தார்கள் என்று நீங்கள் புரிய வைக்கலாம். ராஜயோகத்தின் மூலம் அடைந்தார்கள். இது படிப்பு அல்லவா? எப்படி வக்கீல் கல்வி, டாக்டர் கல்வி இருக்கிறது அல்லவா? டாக்டரோடு தொடர்பு கொண்டு கல்வி கற்றால் டாக்டராக ஆவார்கள். இது பகவானுடைய மகா வாக்கியமாகும். ரதத்தில் எவ்வாறு பிரவேசிக்கின்றார்? அநேக பிறவிகளின் கடைசியில் நான் இவருக்குள் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றார். இவர் உலகத்திற்கு எஜமானனாக தூய்மையாக இருந்தார் என்பதை தெரிந்திருக்கின்றேன். இப்போது தூய்மையற்றவராக, எதுவும் இல்லாதவராக ஆகிவிட்டார். மீண்டும் இவர் முதல் நம்பருக்கு செல்வார். இவருக்குள்தான் பிரவேசித்து குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றேன். எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, தூய்மையாக ஆனீர்கள் என்றால் நீங்கள் எப்போதும் சுகமானவர்களாக ஆவீர்கள். சத்யுகம் அமர உலகமாகும், துவாபர கலியுகம் மரண உலகமாகும். குழந்தைகளுக்கு எவ்வளவு நல்ல விதத்தில் புரிய வைக்கின்றார்! இங்கே ஆத்ம அபிமானியாக ஆகிறீர்கள், பிறகு தேக அபிமானத்தில் வந்து மாயையிடம் தோல்வியடைந்து விடுகிறீர்கள். மாயையினுடைய அப்படி ஒரு பீரங்கி வெடிக்கிறது, ஒரேடியாக சேற்றில் விழுந்து விடுகிறார்கள். இது சேறு, அதாவது சாக்கடை என்று பாபா கூறுகின்றார். இது சுகமானதா என்ன? பிறகு ஸ்வர்க்கம் என்பது என்ன? இந்த தேவதைகள் இருப்பது செய்வது போன்றவற்றை பாருங்கள், எப்படி இருக்கிறார்கள்! பெயரே ஸ்வர்க்கமாகும். உங்களை ஸ்வர்க்கத்திற்கு எஜமானனாக மாற்றுகின்றேன், இருந்தாலும் விஷத்தை கண்டிப்பாக அருந்துவோம் என்று சொல்கிறீர்கள். அப்படியென்றால் ஸ்வர்க்கத்திற்கு வர முடியாது, தண்டனையும் நிறைய அனுபவிப்பீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு மாயையோடு சண்டையாகும். தேக அபிமானத்தில் வந்து மிகவும் மோசமான காரியத்தை செய்கிறீர்கள். நம்மை யாராவது பார்க்கிறார்களா என்ன என்று புரிந்து கொள்கிறார்கள். கோபமோ லோபமோ தனிப்பட்டதாக இருப்பதில்லை. காமத்தில் தனிமை என்பது இருக்கிறது. முகத்தை கருப்பாக்கிக் கொள்கிறார்கள். முகத்தை கருப்பாக்கி கருப்பாக்கி நீங்கள் வெண்மையிலிருந்து கருப்பாகி விட்டீர்கள் எனும்போது முழு உலகமும் உங்கள் பின்னால் வந்துவிட்டது. இப்படிப்பட்ட தூய்மையற்ற உலகம் கண்டிப்பாக மாற வேண்டும். உங்களுக்கு வெட்கமாக இல்லை? இந்த ஒரு பிறவி தூய்மையாக ஆக முடியவில்லையா என்று பாபா கேட்கின்றார். பகவானுடைய மகா வாக்கியம், காமம் மிகப்பெரிய எதிரியாகும். உண்மையில் நீங்கள் ஸ்வர்கவாசிகளாக இருந்தபோது மிகுந்த செல்வந்தர்களாக இருந்தீர்கள், கேட்கவே கேட்காதீர்கள். பாபா எங்களுடைய நரகத்திற்கு வாருங்கள் என்று குழந்தைகள் அழைக்கிறார்கள். முட்கள் நிறைந்த காட்டிற்கு குரங்குகளை பார்க்க வரவா? நாடகத்தின்படி குழந்தைகளாகி நீங்கள் சேவை செய்யத்தான் வேண்டும். தந்தை மகனை காட்டுவார் என்று பாடப்பட்டுள்ளது. குழந்தைகள்தான் சென்று அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், நாம் யுத்த மைதானத்தில் இருக்கின்றோம். உங்களுடைய யுத்தம் 5 விகாரங்களோடு ஆகும். இந்த ஞான மார்க்கம் முற்றிலும் தனிப்பட்டதாகும். நான் உங்களை 21 பிறவிக்கு ஸ்வர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றேன், பிறகு உங்களை நரகவாசியாக ஆக்குவது யார் என்று பாபா கேட்கின்றார். ராவணன். வித்தியாசத்தை பார்த்தீர்கள் அல்லவா? நீங்கள் பக்தி மார்க்கத்தில் பல பிறவிகளாக குருமார்களிடம் சென்றீர்கள், எதுவும் கிடைக்கவில்லை. இவரே சத்குரு என்று சொல்லப்படுகின்றார். சத்குரு அகாலமூர்த்தி என்று சீக்கியர்கள் சொல்கிறார்கள் அல்லவா? அவரை ஒரு பொழுதும் காலன் சாப்பிடுவதில்லை. அந்த சத்குரு காலனுக்கெல்லாம் காலனாவார். நான் குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் காலனின் சங்கிலிருந்து விடுவிக்க வந்துள்ளேன் என்று பாபா கூறுகின்றார். பிறகு சத்யுகத்தில் காலன் வருவதில்லை, அதனை அமர உலகம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது நீங்கள் ஸ்ரீமத் படி அமர உலகம் சத்யுகத்தின் எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சண்டையை பாருங்கள், எப்படி இருக்கிறது? முழு உலகமும் ஒருவர் மற்றவரோடு சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு ராவணன் 5 விகாரங்களோடு யுத்தமாகும், அதன் மீது வெற்றி அடைகிறீர்கள். இது கடைசி பிறவியாகும். நான் ஏழை பங்காளன் என்று பாபா கூறுகின்றார். இங்கே ஏழைகள்தான் வருகிறார்கள். செல்வந்தர்களுக்கு அதிர்ஷ்டத்திலே இல்லை, செல்வத்தின் போதையிலேயே கர்வத்தோடு இருக்கிறார்கள். இவை அனைத்தும் அழியக்கூடியதாகும். இன்னும் கொஞ்சம் காலமே இருக்கிறது. நாடகத்தின் திட்டம் அல்லவா? இவ்வளவு அணுகுண்டுகள் போன்றவை உருவாக்கியுள்ளார்கள் அல்லவா? அதை கண்டிப்பாக காரியத்தில் கொண்டு வாருங்கள். முதலில் சண்டை பாணங்களின் மூலம், வாள்களின் மூலம், துப்பாக்கிகளின் மூலம் நடந்தன. இப்போது வீட்டிலிருந்து கொண்டே அழித்துவிடும் அளவிற்கு அணுகுண்டுகள் வந்துள்ளன. சும்மா வைத்திருக்கவா உருவாக்கப்பட்டுள்ளன? எதுவரை வைத்திருப்பார்கள்? பாபா வந்திருக்கின்றார் என்றால் கண்டிப்பாக விநாசம் நடக்க வேண்டும். நாடகத்தின் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. உங்களுடைய ராஜ்யம் கண்டிப்பாக ஸ்தாபனை ஆக வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணன் ஒரு பொழுதும் சண்டையிடுவதில்லை. சாஸ்திரங்களில் என்னவோ காட்டியுள்ளார்கள், அசுரர்கள் மற்றும் தேவர்களின் சண்டை நடந்தது என்று. ஆனால் தேவதைகள் சத்யுகத்தில் இருப்பார்கள், அசுரர்கள் கலியுகத்தில் இருப்பார்கள். அவர்கள் எப்படி சந்திப்பார்கள்? சண்டை எப்படி நடக்கும்? நாம் 5 விகாரங்களோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இதன் மீது வெற்றியடைந்து சம்பூர்ண நிர்விகாரிகளாக ஆகி நிர்விகார உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவோம். எழும்பொழுதும் அமரும் பொழுதும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். இது உருவாக்கப்பட்ட நாடகமாகும். சிலருடைய அதிர்ஷ்டத்திலேயே இல்லை. யோக பலம் இருந்தால்தான் விகர்மம் விநாசம் ஆகும். சம்பூர்ணமாக ஆனால்தான் சம்பூர்ண உலகத்தில் வர முடியும். பாபாவும் சங்கொலி எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார். பிறகு அவர்கள் பக்தி மார்க்கத்தில் சங்கு அல்லது கொம்பூசி போன்றவற்றை உருவாக்கி உள்ளார்கள். பாபா இந்த வாயின் மூலம் புரிய வைக்கின்றார். இது ராஜயோகத்தின் படிப்பாகும், மிகவும் சகஜமான படிப்பாகும். பாபாவை நினைவு செய்யுங்கள் மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள். எல்லையற்ற தந்தையை அறிந்து கொள்ளுங்கள் மற்றும் ராஜ்யத்தை அடையுங்கள். இந்த உலகத்தை மறந்துவிடுங்கள். நீங்கள் எல்லையற்ற சன்னியாசிகள் ஆவீர்கள். பழைய உலகம் அழிய வேண்டும் என்பதை தெரிந்துள்ளீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யத்தில் பாரதம் மட்டுமே இருந்தது. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, தங்களுடைய தெய்வீக குலத்திற்கு கலங்கம் ஏற்படுத்தக்கூடாது, மலர்களாக ஆக வேண்டும். அநேக ஆத்மாக்களின் நன்மைக்காக சேவை செய்து பாபாவை வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, சம்பூர்ண நிர்விகாரியாக ஆவதற்கு தீய விஷயங்களை கேட்கவும் கூடாது, வாயின் மூலம் பேசவும் கூடாது. தீயதை கேட்காதீர்கள், தீயதை பேசாதீர்கள். தேக அபிமானத்திற்கு வசப்பட்டு எந்த ஒரு மோசமான காரியத்தையும் செய்யக்கூடாது. வரதானம் மன்மனாபவ என்ற மந்திரத்தின் மூலம் மனதின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பந்தனமற்றவர் ட்ரஸ்டி ஆகுக. மன்மனாபவ என்ற மந்திரத்தின் மூலம் மனதின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பந்தனமற்றவர் ட்ரஸ்டி ஆகுக. விளக்கம்: எந்த பந்தனமும் கூண்டுதான். கூண்டிலிருந்து பறவை இப்பொழுது பந்தனமற்று பறக்கும் பறவையாக ஆகிவிட்டது. உடலினுடைய பந்தனம் இருந்தாலும் கூட மனமானது பறக்கும் பறவை ஆகும். ஏனென்றால் மன்மனாபவ நிலையில் இருப்பதனால் மனதின் பந்தனம் விடுபட்டு விடுகிறது. குடும்பத்தை பராமரிக்கின்ற பந்தனமும் இல்லை. ட்ரஸ்டியாகி சம்பாலனை, அதாவது பராமரிப்பவர்கள் எப்போதும் பந்தனமற்று இருப்பார்கள். குடும்பஸ்தன் என்றால் சுமை. சுமை இருப்பவர்கள் பறக்க முடியாது. ஆனால் ட்ரஸ்டி என்றால் வந்தனமற்றவர் மற்றும் பறக்கும் கலையில் நொடியில் இனிமையான வீட்டிற்கு சென்று சேர முடியும். ஸ்லோகன்: வருத்தத்தை, அதாவது துக்கத்தை தன்னுடைய தாசி ஆக்கி, அதாவது வேலைக்காரனாக ஆக்கிவிடுங்கள். அதை முகத்தில் வரவிடாதீர்கள். வருத்தத்தை, அதாவது துக்கத்தை தன்னுடைய வேலைக்காரனாக ஆக்கிவிடுங்கள். அதை முகத்தில் வரவிடாதீர்கள். ஓம் சாந்தி.